உள்ளமனும் குடத்தில் ஊக்கமிடம் தரி நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி அருகன் பார்த்து கள்ளவனை பசுபோத கபடம் அளித்து கவலையிலும் வெள்ளமதம் பொழி சித்தி வாழத்தை நினைந்து வறுமனைகள் தீர்ப்பார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். ஊழியர்கோன் வெப்படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடி விசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி ஊழிமலை திருவாதூர் திருத்தாள் போற்றி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருடைய நாளே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டம் அவங்களுடைய பொன்னார்த்தினுடைய எட்கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரிய புராண தொடக்கக் குழு மகான் ஸ்ரீ முருகத்தூசாமியுடைய திருமணத்திலே எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளியாலும் தேவி ஜெயபிடாருடைய திருவருளியாலும் மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் நடந்து வருகின்ற இந்த பெரிய புராண நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடி எட்டுகளுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரிய புராணத்திலே நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. திருஞானசம்பந்த சுவாமிகளுடைய அந்த வரலாறு சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக நாம் அதை எடுத்துக்கொண்டு நாம் இந்த பிறவியிலே பெற்ற பயனாக கருத வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை நமக்கு தெரிய வேண்டும். ஏன் என்பதாக சொன்னால் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை படைக்க வந்த சேக்கிழார் பெருமானுக்கு தெரியாதா யார் யாருக்கு எவ்வளவு பங்கு ஒதுக்க வேண்டும் என்பது? அப்படி அந்த பங்கினை ஒதுக்கி கொடுக்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு 1/3 ஞானசம்பந்த பெருமானுக்கு என்று அவர் அமைத்துக் கொடுக்கின்றார் என்பதாக சொன்னால் ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்பு என்ன, ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தன்மை என்ன, சைவ சமயத்தை அவர் நிலைநாட்டியதனுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் சேக்கிழார் பெருமான் உள்ளத்திலே கொண்டு அதை அந்த வரலாற்றை மிக விரிவாக பாடுறார். இப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு என்பதாக சொன்னால் அது ஒரு தனி சிறப்பாக தனி இடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையும், அப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வரலாற்றிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கின்ற பொழுது சென்ற வகுப்பிலே நாம் திருத்தெளிச்சேரி என்கின்ற தளத்திலே ஞானசம்பந்த பெருமான் அங்கே எழுந்தருளிய தன்மையை சேக்கிழார் பெருமான் பாடல் 904 இது சீர்நிலவு திருத்தெளிச்சேரியினை சேர்ந்து சிவபெருமான் தன்னை பரவி செல்லும் போது சார்வரியா சாக்கியர்தம் போதிமங்கை சார்தலும் மற்றது அறிந்த சைவரெல்லாம் ஆர்கலியின் கிளர்ச்சி என சங்கு தாரை அளவிறந்த பள்ளியங்கள் முடக்கி ஆர்த்து பார்குளவு தனிக்காலம் சின்னமெல்லாம் பரசமய கோளறி வந்தான் என்று ஊத என்பதுதான் அந்த கிளர்ச்சி. ஞானசம்பந்த பெருமானுடைய வருகை என்பதாக சொன்ன பொழுது அந்த அந்த உள்ளத்திலே ஏற்படுகின்ற அந்த கிளர்ச்சி பரசமய கோளறி வந்தான் என்பதாக சொல்லி உற்சாகம் என்பதை காட்டிலும் உள்ளத்திலே இருந்து தோன்றுகின்ற அந்த கிளர்ச்சி என்பதாக சொன்னால் முன்னே வந்த அந்த மகிழ்ச்சியை விட அதன் பிறகு தோன்றுகின்ற மகிழ்ச்சி அதை விட இரட்டடிப்பாக இருக்கும். அப்படி கிளர்ச்சி என்பதாக நிலையிலே பரசமய கோளறி வந்தான் என்று சின்னங்கள் பரிமாறுகின்ற அந்த காட்சியையும் அந்த நிலையிலே ஞானசம்பந்த பெருமான் திருத்தெளிச்சேரியிலே அருளி செய்த திருப்பதிகம் இது என்பதாக சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக இந்த இடத்திலே திருத்தெளிச்சேரியினுடைய வணக்கத்தை குறிப்பிடுகின்றார். அந்த திருத்தெளிச்சேரி என்பதாக சொல்லி இந்த திருத்தெளிச்சேரியினுடைய பதிகத்தினுடைய குறிப்பினை போன வகுப்புக்கு முந்தைய வகுப்பிலே இந்த பதிகத்தினுடைய குறிப்பு கொடுத்தோம். என்ன என்பதாக சொன்னால் இந்த பதிகத்திலே அவர் சிவபெருமானுடைய திரு நோக்கம் கண்ணினுடைய சிறப்பை ஒரு பாடலிலே சொல்லுவார். அம்மையோடு தனியாக அந்த ரிஷபத்திலே எழுந்தருளிய காட்சியினுடைய சிறப்பை ஒரு பாடலிலே சொல்லுவார். பின் வலிக்காக அவர் செல்லுகின்ற காட்சியை சொல்லுவார். வலி என்பதாக சொல்லி பிச்சாடனராக அவர் அமைகின்ற காட்சியை சொல்லுவார்.
பிச்சாடகராக இருக்கின்ற காட்சியின் அடுத்தபடியாக பெருமாளுடைய திருக்கரத்தினுடைய சிறப்பை சொல்லுவார். இந்த திருக்கரம் என்ன சிறப்பு உடையது, இந்த கரத்தினுடைய சிறப்பு என்ன என்பதாக சொல்லி கரத்தினுடைய சிறப்பை சொல்லுவார். கரத்தினுடைய சிறப்பை சொல்லியவர் திருவடியினுடைய சிறப்புக்கு வந்துடுவார். இந்த திருவடியினுடைய சிறப்பு தான் என்ன என்பதாக சொல்லி பெருமானுடைய அந்த கோலங்கள், அந்த கோலத்தினுடைய சிறப்பை ஒவ்வொரு ஒரு பாடலிலே ஒவ்வொரு விதமாக அற்புதமாக சொல்லுவது திருத்தளிச்சேரி பதியத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. ஆகையினால்தான் இரண்டு வாரமாக இந்த பதியத்தை நீங்கள் எல்லாம், அது போன வகுப்பிற்கு முந்தைய வகுப்பிலேயே சொன்னோம், போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி. போன வகுப்பு பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்சண்ட், மொத்தம் 10 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 10 பேர்ல அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, போன வகுப்புக்கு முந்தின வகுப்புக்கு வந்தவங்க இல்ல. அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம்னா ஏன் படிச்சுட்டு வரலன்னு கேட்க முடியல. சார் எங்க சார் சொன்னீங்க, போன வகுப்புல சொன்னீங்க நான் வரல அப்படின்னு ஈஸியா தப்பிச்சுக்கிறாங்க. அப்ப சரி என்னதான் பண்றது அப்படின்னு பார்த்தா, சரி இந்த ரெண்டு வகுப்பா நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் திருச்சேலி பதிகத்தை நம்ம வந்து 3வது வகுப்புல இதை வந்து நம்ம நிறைவு செய்ய வேண்டும்னு பெருமானே அத திருவருள் பண்ணியிருக்கிறார் போல இருக்கு. அப்படி இந்த திருச்செழிச்சேரி பதிகம் மிக மிக சிறப்புடைய பதிகம். இந்த ஒரே ஒரு குறிப்பு போன வகுப்பில மட்டும் எடுத்து சொன்ன குறிப்பு என்ன என்பதை மட்டும் நான் சொல்லுகின்றேன். அந்த முதல் பாடலுக்கு ஈடு இணை வேறு எதுவும் கிடையாது. ஏன் என்பதாக சொன்னால், சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை, சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த சிறப்பினை போகின்ற போக்கிலே ஞானசம்பந்த பெருமான் அப்படியே தெளிச்சு கொண்டு அப்படி போகின்ற அந்த பாங்கு மெய்கண்டார் அப்படியே பிடித்து கொண்டு அதை விரித்து சொல்றார். அப்படி போகிற போக்குல கொடுப்பார் ஞானசம்பந்த பெருமான். ஒரே ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொற்றொடர் அல்லது ஒரு சொல் அப்படி கொடுக்கின்ற அந்த சொல் எவ்வளவு பொருள் பொதிந்த சொல்லாக அது அமைந்திருக்கின்றது என்பதை தலைமையில் வைத்து நாம் வழிபட வேண்டிய ஒரு குறிப்பு உடையது இந்த முதல் திருப்பாடல். ஆகவே இந்த முதல் திருப்பாடலினுடைய சிறப்பினை நாம் மீண்டும் இந்த வகுப்பிலே பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து தொடங்குகின்றோம். அப்படி இந்த முதல் திருப்பாடலை போன வகுப்பிலே ராகத்தோடு பாடுறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடைக்கல. அப்படி திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த பதிகத்தினுடைய அந்த பாடலினுடைய சொல்லுகின்ற அந்த முதல் செய்தி, பூ அலர்ந்தன கொண்டு முப்போதும் பொற்கடல் தேவர் வந்து வணங்கும் மிகுதளிச்சேரி. திருத்தளிச்சேரி வந்து அந்த திருத்தளிச்சேரியினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, அருள் நாளுக்கு நாள் மிகுந்து கொண்டே போகின்ற சிறப்பு. பெருமான் அங்க போனீங்கன்னு சொன்னா அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த சிறப்பு தான் மிகு தளிச்சேரி என்பதாக அவர் அங்கே குறிப்பிடுகின்ற ஒரு சிறப்பும். முப்போதும் பெருமானுடைய திருவடியிலே அந்த பொற்கடலிலே பூவை வைத்து வழிபடுகின்ற அந்த சிறப்பு. தேவர்கள் வந்து வணங்குகின்றார்கள்னு சொன்னா, அந்த தேவர்கள் என்பதாக குறிப்பிடுகின்ற பொழுது மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்களும் அங்கே சேர்ந்து பெருமானை 3 பொழுதும் அவருடைய திருவடியிலே பூவும் நீரும் கொண்டு வழிபடுகின்ற அந்த சிறப்பு. போன முறை குறிப்பிட்டபடி தேவ உலகத்திலே பூவும் இல்ல நீரும் இல்ல. ஆக பூ என்பதாக சொல்லக்கூடிய அந்த பூவையும் நீரையும் இங்கே மண்ணுலகத்திலே தான் இருக்கின்றது. ஆக இந்த தேவர்கள் எல்லாம் இங்கே பெருமானை வந்து வணங்குவதற்குரிய அந்த வாய்ப்பு இந்த மண்ணுலகத்திலே இருக்கின்றது என்பதைத்தான் புவனியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே என்பதாக முனிவாசக பெருமான் குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பையும் சொன்னார். அப்படி மிகவும் தெளிச்சேறியீர் மேவரும் தொழிலாளோடு கேழற்பின் வேடனம். அம்மையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு அடைமொழி சொல்லுகின்றார். இதுதான் இந்த பாடலினுடைய மிகச்சிறந்த ஒரு குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தொழில் என்பதாக சொல்லுகின்ற போது மேவரும் தொழில் என்பதாக சொல்லுகின்றார். மேவரும் தொழிலாள் அம்மைக்கு உரிய தொழில் என்ன என்பதாக சொல்லி அந்த தொழிலை மேவரும் தொழில் என்பதாக சொல்லுவது இது அப்படி என்பதாக சொன்னால், இந்த மேவரும் தொழில் என்பது சைவ சித்தாந்தத்திலே அதற்கு திரோதான சக்தி என்பதாக பெயர். இதை மணிவாசக பெருமான் பேதித்து நம்மை வளர்த்தெடுக்க பெய்வளை என்பதாக சொல்லுகின்ற அந்த தொழில், இந்த தொழிலை இந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு சக்தி, இந்த மறைப்பு சக்தி இல்லைன்னு சொன்னா ஆன்மா பக்குவம் அடையாது. இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகின்ற அந்த வேலையை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய அந்த திரோதானம். இந்த ஆன்மா பக்குவப்பட்ட பிறகு திரை நீக்கிய பிறகு அது அருள் சக்தியாக அது வெளிப்படும். ஆக திரை எவ்வளவு தூரம் நம்மிடத்திலே நமக்கும் பெருமானுக்கும் இடையிலே எவ்வளவு தூரம் திரை இருக்கின்றது அல்லது திரையினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போல. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், அந்த பக்கம் சிவபெருமான், ரெண்டு பேருக்கு நடுவில் இருப்பது திரை. இந்த திரை என்பது அதுதான் திரோதானம் மறைச்சிட்டு இருக்கு. சில பேருக்கு திரை எப்படி இருக்கும்னு சொன்னா காட்டன் துணியில திரை இருக்கும். சில பேருக்கு திரை எப்படி இருக்கணும்னா அயன் ஷீல்டுல இருக்கும். அயன் ஷீல்ட்ல இரும்பு திரை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம். சில பேருக்கு திரை எப்படி இருக்கும்னு சொன்னா மெல்லிய ஒரு லேசான ஒரு துணி என்பதாக சொல்லக்கூடிய இந்த திரை எதற்கு என்பதாக சொன்னால், இந்த திரை இல்லைன்னு சொன்னா கஷ்டம். இந்த ஆன்மா நேரடியாக சிவத்தை சென்று அடையுமான்னு சொன்னா நேரடியாக சிவம் வந்தாலும் இந்த ஆன்மா போகாது. சிவபெருமானே வராதுன்னு வச்சுப்போம். சிவபெருமானே வந்துட்டு ஏன் சிவபெருமான் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் முத்தி கொடுத்துட முடியாதா? எல்லாருந்தா கருணை வள்ளலாச்சு அவரு, இப்படிதானே சொல்றீங்க கருணை வள்ளல்னு சொல்றீங்களே. அப்ப எல்லாரையும் கூப்பிடுங்க ஒரு இடத்துக்கு, அசம்பிளி பாயிண்ட் கால் எவ்ரிபடி, திஸ் இஸ் த அசம்பிளி பாயிண்ட். இந்த இடத்துல என்ன எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் முத்தி கொடுக்குறப்பா வாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானால ஏன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா மிகண்டார் மிக அற்புதமா பதில் சொல்றார். முடியாது. ஏன்னு சொன்னா நீ போக மாட்ட, அவர் கூப்பிட்டாலும் நீ போறதுக்கு தயாராக இல்லை, இந்த ஆன்மா தயாராக இல்லை. அப்ப இறைவனே வந்து கூப்பிட்டாலும் இது போவதற்கு என்ன தயாரா? அப்ப இது எப்ப தயாராகுதுன்னு பார்த்து அதுவரையிலும் இத பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை செய்கின்ற அந்த தொழிலை மேவரும் தொழில்னு சொல்லுவோம். இந்த தொழிலைத்தான் மேவரும் தொழில், இந்த திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த திரோதான சக்தி இந்த உயிரை வளர்த்து 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 பக்குவப்படுத்தி 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 இந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய திரோதானம் போயிடும். கடைசியில இந்த திரோதானம் அருள் சக்தியாக அது மாறும். இப்படி அருள் சக்தியாக மாறி பெருமானோடு சேர்ந்து அந்த மேவரும் தொழில் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த ஆன்மாவை கீழிருந்து மேலே ஏற்றி செல்ற அந்த தொழிலைத்தான் மிக கீழ்நிலையிலே இருந்த இந்த ஆன்மா இதை மேலே எடுத்து செல்ல வேண்டும். அப்படி மேலே எடுத்து சென்று இந்த ஆன்மாவை சிவத்தோடு அதை ஒப்படைக்கின்ற அந்த பொறுப்பினை செய்கின்ற அந்த தன்மையை, அந்த தாயை தாயாக இருந்து நமக்கு உதவி செய்கின்ற அந்த தன்மையைத்தான் மிக அற்புதமாக மேவரும் தொழிலால் இந்த தொழிலுக்கு ஈடு இணை இல்லை. இது திரோதானம் என்று சொல்லக்கூடியது மலமாக இருந்தாலும் மறைப்பு சக்தியாக இருந்தாலும் இதுதான், இது இந்த ஆன்மாவிற்கு நிச்சயமாக தேவை. ஆகவே இந்த ஆன்மா இந்த திரோதான சக்தியின் மூலமாகத்தான் இது பக்குவப்பட்டது. இது பக்குவப்பட்ட பிறகுதான் இந்த ஆன்மாவானது இறைவனை சென்று சேர முடியும் என்கின்ற மிக அற்புதமான சைவ சித்தாந்தத்தினுடைய உயிர் நாடியான கருத்து இந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய அந்த மலம். இது நகரம் என்று சொல்லக்கூடிய நகரத்தை குறிப்பது. நமசிவய என்பதாக சொல்லி ஐந்து எழுத்து மந்திரம் இருக்கு இல்லையா, அப்படி அந்த ஐந்து எழுத்துல சிகாரம் என்பது சிவத்தை குறிப்பது, வகாரம் என்பது திருவருளை குறிப்பது, யகாரம் என்பது ஆன்மாவை குறிப்பது. நகாரம் எதை குறிக்கிறது? நகாரம் அப்படின்னா ந என்பது இட் இம்ப்ளிசிட்ஸ் என்ன திரோதானம். இதுதான் திரோதானம். நகரம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த நகரம் என்பது இந்த திரோதானம் என்பதை மலம் என்பதாக அந்த சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவார்கள். அப்படி இந்த திரோதானம் ந என்பது திரோதானத்தை குறிப்பது, மகரம் என்பது மலத்தை குறிப்பது. அப்படி நகரம் என்கின்ற இந்த நகரம் என்ற அந்த அருள் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த அருள் சக்தியை மறைப்பு சக்தியாக இறைவன் பயன்படுத்துவார். இப்படி மறைப்பு சக்தியாக பயன்படுத்தி கடைசியில இது மறைப்பு சக்தியாக இருந்தது அருள் சக்தியாக மாறுகின்ற அந்த தன்மை சக்தினி பாதம் என்பதாக சொல்லி அந்த பெருமானோடு சேர்க்கின்ற அந்த மேவரும் தொழிலை செய்கின்ற அந்த தன்மையை மிக அற்புதமாக மேவரும் தொழிலாளோடு கேழற்பின் வேடனா பாவகம் கொடு நின்றது போலும் நும் பான்மையே என்பதாக சொல்லி ஆணவ மலம் என்பதனுடைய குறியீடுதான் இந்த பன்றி என்பதாக சொல்லக்கூடிய ஒன்று. இந்த ஆணவ மலத்தினுடைய நீக்கமும் பெருமானுடைய அந்த திருவருளுடைய சேர்க்கையும் இரண்டும் ஒன்றாக நிகழ்கின்ற தன்மை எப்பொழுது என்பதாக சொன்னால் திரோதானம் நீங்குகின்ற பொழுது அருள் சக்தியோடு இது போய் சேர்ந்துடும். அதற்கு ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய இருள் நீங்க வேண்டும். அந்த இருள் நீக்கத்தை தான் இந்த இடத்திலே கேழல் என்று சொல்லக்கூடிய அந்த பன்றியினுடைய குறியீடாக அதை குறிப்பிட்டு மிக அற்புதமான அந்த சைவ சித்தாந்த கருத்தினை இங்கே ஞானசம்பந்த பெருமான் கொடுத்திருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியும். இரண்டாவது திருப்பாடலிலே அவர் அந்த கண்ணினுடைய சிறப்பு, பெருமான் அந்த மூன்று கண்களிலே நடுவில் இருக்கிற கண் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கண் அது கருணை கண். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேன். அப்ப அந்த கண் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணை மிக அற்புதமாக மிக அருமையாக குறிப்பிட்ட அந்த பதிகம் அந்த பாடல் இரண்டாவது திருப்பாடல். இந்த திருப்பாடலையும் தமிழர்
பாடலாம்.
தீர்த்தத்தினுடைய சிறப்பு, அந்த திருத்தடிச்சேரியினுடைய தீர்த்தத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். திளைக்கும் தீர்த்தம் என்பதாக அந்த திருத்தடிச்சேரியினுடைய அந்த தீர்த்தம் மூர்த்தி தலம் தீர்த்தம் அந்த வகையிலே மிக சிறப்பாக அந்த தீர்த்தத்தினுடைய சிறப்பை சொல்லி தாமனை கண்ணால் காய்ந்தது எங்கடம், ஏன் தாமனை கண்ணால் நீ காய்ந்தாய் என்பதாக ஞானசம்பந்த பெருமான் அங்கே பெருமானை திருத்தடிச்சேரியில கேட்கிறார். பெருமானிடத்திலே ஞானசம்பந்த பெருமான் கேள்வி நிலையில கேட்டு பதிலையும் அதிலேயே வைப்பார். நீ இங்க இருக்கின்ற ஏன் தாமனை நீ கண்ணால் காய்ந்தாய் அப்படின்னு கேட்பார். இதுதான் உன்னுடைய பான்மையோ, ஏன் அப்படி கேழல் பின்னாடி அந்த பன்றியின் பின்னாடி துரத்தி கொண்டு வேடனாக கூறிய உனக்கு என்ன தலையெழுத்தா, ஏன் நீ இப்படி போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பது போல அந்த இடத்திலே கேட்டு பெருமான இடத்திலே அதற்குரிய பதிலையும் சிறப்பாக அதில் வைக்கக்கூடிய சிறப்பு இந்த இந்த பதிகத்தினுடைய சிறப்பு. அதனால இப்ப இரண்டாவது கேள்வி என்ன கேட்கிறார், கழிக்கும் காமனை கண்ணினே எதற்கு காய்ந்தாய், கழிக்கும் காமன், காமன் என்னவோ போட்டது பானம், அவன் போட்ட உடனேயே அவனுக்கு உள்ள மகிழ்ச்சியா, ஏன்னா சிவருமானால நான் என்ன உதவ பரம்பா உதைக்கிறதா இருந்தாலும் யார்கிட்ட அடி வாங்கறதுன்னா சிவருமான் கிட்ட வாங்கறதுக்கு தான் தயார். அதனாலதான் காமன் பெருமான் நெற்றிக்கண்ண திறந்தா கூட அந்த இடத்துல கழிப்பு தான் இருந்தது தவிர ஐயோ பெருமானை நம்ம எரிச்சுட்டார என்கின்ற பயமோ அந்த இடத்துல துன்பமோ நிச்சயமாக இல்லை என்பது கருணை கண் அல்லவா அது.
ஆகவே அதை சிறப்பாக அங்கே குறிப்பு தோன்றும்படி சொல்றார். கழிக்கும் காமனை, கழிக்கும் காமனை எங்கனம் நீர் கண்ணி நீர் காய்ந்தது என்பதாக கேட்டு, அந்த கண்ணினுடைய சிறப்பு பெருமானுடைய அந்த கண் கருணை கண், ஆகவே கருணையினாலே அது காய்ந்ததன் காரணமாக அவனுக்கு மகிழ்ச்சி தோன்றியது, கருணையின் கழிப்பு அந்த இடத்திலே அமைந்தது என்பதை சிறப்பாக இரண்டாவது திருப்பாடலிலே கண்ணினுடைய சிறப்பு சொல்லுவார். இரண்டு பாடல்கள் நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன் போன வகுப்புல இல்லைங்களா, ரெண்டு பாட்டு பார்த்தோம்யா. இப்ப மூன்றாவது திருப்பாடலினுடைய குறிப்பு, நம்ம மூன்றாவது திருப்பாடல பாடி அதுல இருக்கக்கூடிய குறிப்பை பார்க்கலாம். பெருமானுக்கு உரிய ஒரு தனி சிறப்பான கோலம். இந்த கோலம் அவர் முதல் முதலாக எச்சில் மயங்கிட இட்டாரை காட்டுன்னு அப்பா கோலம் எடுத்து வைக்காம சிவபாதேவர் யாரா கொடுத்த எச்சில் பாலை சாப்பிட்ட அப்படின்னு எடுத்து அந்த எச்சில் மயங்கிட இது இட்டாரை காட்டு அப்படின்னு தோ இவன் தான் அப்படின்னு காட்டினார் பாருங்க. அந்த கோலம் தான் இந்த கோலம். இந்த கோலம் எப்படிப்பட்ட அந்த தன்மை, அது இந்த கோலத்தினுடைய சிறப்பை இங்க சொல்றார். வம்படுத்த மலர்பொழில் சூழ் மதிதவள் செம்படுத்த செழும்புரிசை தெளிச்செறியீர் கொம்படுத்ததோர் கோல விடை விசை. அந்த ரிஷபம் கொம்பு அடுத்ததோர் கோலம் அந்த விடை கூர்மையோடு அம்பு அடுத்த கண்ணாலோடு மேவல். அம்மையினுடைய அந்த கண் கூர்மை என்று சொல்லக்கூடிய அந்த கூர்மை ஞானத்திற்கே உரிய நிலை. அம்பு அடுத்த கண் அந்த அம்மையினுடைய அந்த திருக்கண், திருக்கண்ணினுடைய சிறப்பு கருணையினுடைய சிறப்பு. அந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா, அப்பா இந்த பக்கம், ரெண்டு பேரும் எங்க உட்கார்ந்துருக்காங்க, ரிஷபத்திலே உட்கார்ந்து கொண்டு அவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியை அம்படுத்த கண்ணாலோடு மேவல் அழகிதே அப்படின்னு கேக்குறாரு. இந்த கோலம் தான் அழகான திருக்கோலமோ அப்படின்னா, இந்த கோலத்திற்கு ஈடு இணை இல்லை, இதை விட மிக மிஞ்சிய அழகு என்பதாக சொல்வது இல்லை என்பதை அறுதியிட்டு கூறுகின்ற ஏகாரம் இது. அழகுன்னு சொன்னா இதுதான் அழகு. ஏன் என்பதாக சொன்னால் இது உள்ளம் கவர் கல்வனாக இருக்கின்றது. ஆக எனக்கு உள்ளம் கவர் கல்வன் என்பதாக சொன்னார் இல்லையா, ஆகவே அந்த கோலம் இந்த கோலத்தை விட அழகான கோலம் இல்லை என்பதை மிக சிறப்பாக அம்மையோடு தனியாக நல்லா கவனிக்கணும். ரிஷபம் விடை என்று சொல்லக்கூடிய ரிஷபம், அதற்கு கொம்பு அடுத்ததோர் கோல விடை, அம்பு அடுத்ததோர் அம்மை. அந்த கண் ரொம்ப அற்புதமான நயத்தோட சொல்லுவார், கொம்பு அடுத்ததோர் விடையா, நல்ல கூர்மையான கொம்பு, அதை உடைய ரிஷப வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷப வாகனம், அதன் மேலே அம்மை, அம்மையினுடைய கண் அம்பு. அம்பு எவ்வளவு கூர்மையாக இருக்குமோ அதை போன்ற கூர்மையான விழியை உடைய அம்மை. அம்பு அடுத்ததோர் கண், அந்த அம்மையோடு கண்ணாலோடு மேவல். அப்பா இப்ப அடுத்தது அவரை மேலே ஏத்துறாரு, மேவல் அழகிது என்பதாக காட்டுகின்ற இந்த ரிஷபத்திலே அம்மையும் அப்பனுமாக தோன்றுகின்ற இந்த காட்சி, அப்படியே கண் முன்னாலே கொண்டு வருகின்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு பாடல் இந்த திருப்பாடல். இடவாரூடராக கோலம் என்று சொல்லக்கூடிய அந்த கோலத்தினுடைய சிறப்பை இந்த மூன்றாவது திருப்பாடலிலே சொல்லுகின்றார். நான்காவது திருப்பாடல் அதே கோலம்தான், இது வேற வகையான கோலம்.
காரோலா இதை
இந்த திருப்பாடல் திருத்தணிச்சேரியினுடைய சிறப்பு முதல்ல சொல்றாரு. கருணாங்கடல் இப்பிகள் முத்தம் கரை பெய்யும். பெருமானுக்கு அந்த இடத்துல செல்வம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த கடல் எல்லாவற்றையும் அந்த இப்பி சங்கு முத்து எல்லாம் வந்து தெரிக்கிதான் பெருமானுடைய திருவடிக்கு என்பதாக சொல்லி அது வணங்குகின்ற அந்த இயற்கையினுடைய தன்மையை அங்கே பெருமானை வந்து வணங்குகின்ற அந்த சிறப்பினை சொல்லி முத்தம் கரை பெய்யும் தேருளா நெடுவீதிய தார் தெளிச்சேரி தெளிச்சேரியீர். பெருமான் பலிக்காக வீட்டை விட்டு வெளியில போறார். அவருடைய தொழில் என்னன்னு சொன்னா பலி. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. நம்ம வீட்டை விட்டு உடனே கிளம்பும் போது நமக்கு ஒரு தொழில் இருக்கு, ரைட்டு. அந்த தொழிலுக்காக நாம போறோம். இப்ப சிவபெருமானுக்கு என்ன தொழில், வாட் இஸ் திஸ் ஆக்குபேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவருக்கு தொழில் என்ன என்ன சிவபெருமான் தொழில் அதான வான்மீகி. சிவபெருமானுக்கு தொழில் அப்ப வீட்டை விட்டு கிளம்புகின்ற பொழுது, இப்ப அவரு பிச்சை எடுக்கிறதுக்காக போறாரு. இப்படி போகின்ற பொழுது அம்மையார் வீட்டுல தனியா இருப்பாங்கல்ல, வீட்டுல அவங்கள தனியா எப்படி விட்டுட்டு போறது? ஞானசம்பந்தர் கேக்குறாரு, வீட்டுல அந்த அம்மாவை மட்டும் நான் எப்படி தனியா விட்டுட்டு போறது அப்படின்னு இவர் நினைச்சு என்ன பண்றாரா, அதற்காக என்ன பண்ணாரா, தன்னுடைய பாகத்திலே ஒரு கூறாக சுமந்து கொண்டு இவர் தொழிலுக்காக போகின்ற பொழுது மனைவிய வீட்டுல தனியா விட்டுட்டு போவதுக்கு மனசு இல்லாம, மனசு இல்லாம அம்மையே ஒரு பாகத்துல வைத்து கொண்டு போறாரா, இப்படிதாங்க நீங்க தொழிலுக்கு போகணும், இது தர்மம், இது ஞான சம்பந்த பெருமான் காட்டுகின்ற தொழில் தர்மம் அப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவிய கூடவே அழிச்சிட்டு போறது இல்ல, அப்பதான் பயம் இருக்கும் பக்தி இருக்கும். அம்மை இவர் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, அற்புதமா சொல்றார், ஏருளாம் பலிக்கு ஏகிட வைப்பிடம் இன்றியே. அப்ப அம்மை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு போலானா முடியல, அதுக்காக என்ன பண்றாரா, வாருளா முளையாளை ஓர் பாகத்து வைத்ததே. அப்படியா, அதுக்காகவா வச்சாரு அப்படின்னா, இல்லப்பா அதற்காக வைக்கவில்லை, இப்படி நம்ம பொருள் எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக திருப்பி இப்படி வந்துடணும் ரிவர்ஸ்ல. வாருளா முளையாளை பாகத்து எதற்காக வைத்தார்னா, பலிக்கு ஏகிட பலிக்கு போறதுக்காகவே வச்சிருக்கிறார். பலிக்கு போகும்போது தனியா போனார்னா அப்புறம் நமக்கு எங்க அருள் வந்து கிடைக்கிறது, சாமி மட்டும் வந்துட்டாருன்னா எங்க அருள் போகும். ஆக வருகின்ற அந்த பலிக்கு செல்லுகின்ற பொழுது அருளோடு செல்லணும். அப்படி அருளோடு சென்று அந்த அருளை வாரி வழங்குவதற்காகத்தான் வந்தார். அவரை திருவாசகத்தில் நிலையை நிறுத்துகின்றார். அன்னை பத்து பதினேழாவது திருப்பதிகம் ஒன்பதாவது திருப்பாடலிலே இதை அறுதியிட்டு பார்க்கலாம். அற்புதமாக இந்த ஐயம் புகுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஐயம் புகுதலையும், ஐயம் புகுதல் நடந்த பிறகு என்ன நடக்கணும், அதன் பிறகு நடக்க வேண்டிய அந்த ஒரு நிலையையும் ஆன்மாவினுடைய நிலையையும் இரண்டையும் இவர்தான் அற்புதமாக அறுதியிட்டு அற்புதமாக அந்த பிச்சாடனர் என்று சொல்லக்கூடிய கோலத்தினுடைய சிறப்பினை டிஸ்கிரிப்ஷன் பிச்சாடனர் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே அவரை ஏதோ பிச்சைக்கு வந்திருக்கிறார் என்பதாக சொல்லி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்திருக்கிறார் சொல்லி போடுகின்ற நிலை இல்லை. நாராயணன் அறியா நாதர் அருணேசருக்கு வாரார் சிலை கலை மெய் மாதங்கம் ஒருத்தர் சொல்றா அந்த பொண்ணு திரு அம்மானே, நாராயணன் அறியா நாதர் அருணேசருக்கு வாரார் சிலை கலை மெய் மாதங்கம்.
அம்மானே, வாரார் சிலை கலை மெய் மாதங்கம் என்றால் ஐயம் புகுவது என் அம்மானே? இரண்டாவது பெண் கேட்கிறான். முதல் பெண் சொல்றாளா, நாராயணன் அறியா நாதர் அருணேசருக்கு, அருணை கலம்பகத்துல ஒரு பாடல்,
அதுல சொல்ற ஒரு பெண்ணானவள் பெருமான் அருணாச்சலேஸ்வரனுடைய பெருமை இது என்பதாக சொல்லி சொல்றாளாம்.
என்ன பெருமை அங்க அருணாச்சலேஸ்வரர்?
நாராயணன் அறியா நாதர் அருணேசருக்கு வாரார் சிலை கலை மெய் மாதங்கம். எங்கள் பெருமான் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த திருமால் கீழே அந்த கேழல் அவதாரம் எடுத்து கீழே போனார் போய் திருவடியை பார்க்கறதுக்கு. ஆனா அவரு போயும் அந்த திருவடியை பார்க்க முடியவில்லை.
ஆக திருவடியை பார்க்க முடியாத அந்த சிறப்பினை உடைய அழல் உருவமாக எழுந்த எங்கள் அருணாச்சலேஸ்வரருக்கு வாரார் சிலை,
சிலை என்பதாக சொன்னால் வில்,
கலை, கலைனா ஆடை,
அப்புறம் மெய்,
மெய்னா உடல், இவை மாதங்கம்,
எல்லாம் தங்கத்துல ஆனதுன்னு எல்லாம் மாதங்கம்.
உடனே அவ கேட்டாலாம்,
வாரார் சிலை கலை மெய், அவருக்கு வில்லு தங்கம், கலை ஆடை தங்கம், மெய் உடலே தங்கமாக விளங்குகின்றது.
அவர் எதுக்கு போய் பின்ன பிச்சை எடுக்கிறார்?
ரெண்டாவது பேர் கேட்கிறாளாம், உங்க நாராயணன் அறியா நாதர் அருணேஸ்வரன் சொல்றிய, அப்ப ஏன் அவர் போய் பிச்சை எடுக்கணும்?
வாரார் சிலை கலை மெய் மாதங்கம் ஆமாயின் ஆராயின்றால் எடுப்பது ஐயம் என்ன? அம்மா ஏன் அவ பிச்சை எடுத்தார் அப்படின்னு
இவ உடனே மூன்றாவதா இருக்கிற சொல்றா. ரொம்ப அற்புதமா ஒரே ஒரு வரியில அதற்கு பதில் சொல்லுவா,
அன்னமரியார் எடுப்பது யமன்று அம்மா.
முதல்ல இதுல ரெண்டு குறிப்பு, ஒண்ணு நாராயணன் அறியா நாதர் அருணேசர்னு முதல்ல அந்த நாராயணன் ஆகிய திருமாலை சொல்லி ஆரம்பிச்சா, முடிக்கும் போது அன்னமரியார்னு சொல்லுகின்ற போது அன்னப்பறவையாக இருந்த பிரம்மாலும்
பிரம்மாவும் முடிவு பார்க்கிறேன்னு போனார் இல்லையா, அவரும் பார்க்க முடியாது.
அன்னமரியார் எடுப்பது ஐயமன்றோ அம்மானை. இரண்டாவது பொருள்
சாப்பாடு, அன்னம்,
அன்னம் அறியார், அவரா சாப்பிடுறாரு.
பெருமான் எதை எந்த நீங்க வைக்கிற எதையுமே சாப்பிடுறது கிடையாது.
பெருமான் சிவபெருமானுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அத்தனையும் அவருக்கு போய் சேர்றது இல்லை. யாருக்கு போய் சேருது? யாருக்கு போய் சேருது? போனதையும் சொன்ன யாரு
முன்னாடி சிவபெருமான்
யாரு கரெக்டா?
நம்பியா, நம்பியா
சண்டேஸ்வரர். சண்டேஸ்வரர் வந்து நீங்க நான் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேன், இன்னொரு தடவை சொல்றதுக்கும் தயக்கம் இல்லை. சண்டேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த செங்கலூர், செங்கலூர்ல நேற்று செங்கலூர் பிள்ளையார்னு போன தடவை பார்த்துங்க, செங்கலூர் பிள்ளையார்,
திருஞான சம்பந்தர்
பிள்ளையார்,
செங்கலூர் விசார விசார சர்மனார்
அவரும் பிள்ளையார், அங்க செங்கலூர் முருகப்பெருமான் அவரும்
சிவபெருமானுக்கு பிள்ளை. இப்ப மூன்று பேரும் வழிபட்ட தலம் திருச்செங்கலூர். இப்ப சிவபெருமானுக்கு செய்கின்ற அத்துணை எங்க போகுதுன்னு சொன்னா
சண்டேஸ்வரருக்கு தான் போகுது.
வச்சுட்டு பெருமான் சண்டேஸ்வரர் இடத்துல போய் வணக்கம் செலுத்திட்டு போகணுமே தவிர அங்க போயிட்டு டக்கு 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 டக்குன்னு அந்த சிடுக்கி காட்டுறது, ஓங்கி கையை தட்டுறது மிக 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 பெரிய
தவறான செயல் அது. சண்டேஸ்வர பெருமான் வந்து தவ நிலையிலே பெருமானோடு என்றும் பிரியாத அந்த தொடர்போடு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நீ போய் தொடர்ப துண்டிச்சேன்னு சொன்னா என்ன ஆகும்?
பழையபடி
கையில,
பழையபடிதான், பழைய குருடி கதை தாண்டி கதையா கையில கோல்கள் இருந்ததுன்னா
காலை பாத்துங்க, கை தட்டும் போது காலை பாத்து. ஆக இந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய நிலை அன்னமரியார் எடுப்பது ஐயமன்றோ.
அப்ப வாரார் சிலை என்பதாக சொல்லுகின்ற சிலை மாதங்கம். மாதங்கம்னா பெரிய தங்கம் இல்ல, மாதங்கம்னா மேருகிரின்னு அர்த்தம். பெருமானுக்கு மேரு மலையே வில்லாக உழைச்சார், அதனால சிலை மாதங்கம். கலை மாதங்கம், மாதங்கம் என்பதாக சொன்னால் யானை என்று பொருள். யானையினுடைய தோலை உரிச்சு போத்திக்கிட்டாரு, அதனால கலை உடல், அந்த உடல்ல போட்டிருக்கிற அந்த துணி போர்வையாக போத்திருக்கிறார் இல்லையா, அது மாதங்கம். யானை, யானை தோலம் உரிச்சு போட்டிருக்காரு மாதங்கம்.
மூன்றாவது மெய் மாதங்கம், மெய்யிலே மாதை அங்கமாக உடையவர். ஆகவே மெய் மாது அங்கம், ஆக சிலை கலை மெய் மாதங்கம் இப்படி எடுக்கணும்பா பொருள். ஆகவே அன்னமரியார் எடுப்பது ஐயமன்றும் இப்படி சொல்லிட்டான். அப்படி பெருமானுடைய அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது, பிச்சைக்காக போகின்ற பொழுது அம்மையோடு போகின்ற அந்த நிலை, இவர் போகின்ற பொழுது இந்த பிச்சைக்கு என்பதாக வருகின்ற பொழுது பெருமானுடைய அந்த நிலையிலே நாம் ஆன்மாவாக இருக்கின்ற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பெருமான் வந்திருக்கிறார் பிச்சைக்குன்னு சொன்னா எதை கொடுக்கறது அவன்கிட்ட? உனக்கு எது வேணாமோ, உனக்கு எது உனக்கு அது உகந்தது இல்லையோ அதுக்காக வந்திருக்கிறார் கேட்கறதுக்கு. நீ இத வந்து நீ வச்சுக்காத, இது உனக்கு உபத்திரம் தான் செஞ்சிட்டு இருக்கு, ஆகவே நீ அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படி நீ கேட்கின்ற பொழுது எதை கொடுக்க வேண்டும் பெருமானுக்கு? அப்ப ஐயம் கேட்டு வராருன்னு சொன்னா எதை கொடுக்கணும்? இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பெருமான் வந்துட்டாரு, வெளியில நிக்கிறாரு, பிச்சைக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு, மாதூரு பாகனாக வந்திருக்கிறேன்றாரு. இப்ப வெளியில நிக்கிறார் பெருமான், உள்ள ஆன்மாவாகிய நாம் இருக்கிறோம். இப்ப வெளியில போய் பெருமானுக்கு என்பதாக சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா எதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்து வீட்டுல தேடிட்டு இருப்பீங்களா? சரி, பெருமானே வந்துட்டாரு, உயர்ந்த பொருளா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுறதா?
நம்மளே கொடுக்கணும்.
அற்புதமான ஆன்சர். பெருமான் எதை கொடுக்கறதுன்னு சொன்னா, எந்த நீ ஆணாமலத்தை நான் கொடுக்கறேன்னு சொன்னா, எனக்கு ஆணாமலை இருக்குன்றதே எனக்கு தெரியாது. நான் அதை வச்சுக்கிட்டு நான் எனது நான் தான் நீ தான் நான் கேட்டு இருக்கிறேன் எங்க இருக்குன்னு தெரியாது. How can I detect first? என்னால எப்படி அதை பார்க்க முடியும்? அப்புறம் எல்லாம் நான் எடுத்து கொடுக்கறது, மலத்தை நான் எங்கன்னு தேடுறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. புல் கம்ப்ளீட் சரண்டர், எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருங்க. பெருமாள் அப்புறம் ஒண்ணு ஒன்னா எடுத்து ஆணவமலை போயிடு, மாயாமலை நான் தானே கொடுத்தேன், கண்மமலை நான் தானே கொடுத்தேன், இதெல்லாம் எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னையே கொடுக்கின்ற தன்மையைத்தான் பெருமான் அந்த ஐயம் இடுவதற்காக வருகின்ற நிலையிலே கேட்கின்றார். அப்படி உன்னையே கொடுத்துட்டேன்னு சொன்னா தன் நாமம் கெடும் நிலை ஏற்படும். இந்த தன்னாமம் கெடுதல் என்பதுதான் ஐயம் புகுதலினுடைய தன்மை. ஆக தன் ஐயம் புகுந்தான்னு சொன்னா தன் நாமம் கெடுதல். நாம் ஒழிந்த நிலை, நாம் ஒழிந்தவா பாடி திருத்தள்ளேனம் தன்மையும் என்னுடைய பக்குவத்தின் தன்மையும் பொறுத்து இருக்கு. அப்படி பழிக்காக வருகின்ற தன்மை என்பதாக சொல்கின்ற போது, பிச்சாடனர் என்கின்ற நிலையிலே திருக்கச்சூரிலே சுந்தர பெருமானுக்காக அவர் இறந்து இட்ட அந்த செய்தி மிக அற்புதமாக செங்கிழார் பெருமான் சொல்லுவார். கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார். அந்த சுந்தர பெருமானுக்காக என்ன பண்ணாரா, கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார். ஏப்பா மனைதோறும் போகணும்? இப்ப இருக்கிற நிறைய ஆளுங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, இருக்கிற இடத்திலேயே லட்டு கொண்டு வரா, இருக்கிற இடத்திலே எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறான். இவர்களால செய்ய முடியாத ஒரு அற்ப நிலை. ஏன் பெருமான் நினைச்சிருந்தா சுந்தர பெருமானுக்காக திருக்கச்சூர்ல எங்க இருந்து வேணா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து அத்தனையும் கொண்டு வந்தா ஒரு வினாடியில அத்தனையும் இருக்குமே சுந்தர பெருமானுக்கு. ஏன் தலையெழுத்தா போய் சுந்தர பெருமானுக்காக கச்சூர் மனைதோறும் சென்று ஏன் இறக்க வேண்டும்? அங்கதான் சைவம் தழைத்து நிற்கிறது, சைவத்தினுடைய உயிர் நாடியும் அங்குதான் இருக்கிறது. பெருமான் என்று சொல்றார், கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார். ஏன் சொல்ற, அந்த மனையிலே இருப்பவர்கள் அத்துணை பேரும் பெருமானிடத்திலே நாள்தோறும் மேலே விதியே விதியின் பயனே விரவார் புறமும் ரெடி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை கலைவாய் கரை கண்டான்னு நிக்கிறாங்க. திருக்கச்சூர் மனையிலே இருக்கக்கூடிய அத்துணை அந்த அடியார்கள், அத்துணை சிறப்பான அந்த அடியார்களும் பெருமானை திருக்கச்சூர் பெருமானை நாள்தோறும் சென்று வழிபட்டவர்கள், அவர்களுக்கு அருள் புரிய வேணாமா? ஆகவே அவர்கள் மனையிலே இருந்து அதை பெற்ற நிலையிலே அந்த பெற்ற அத்தனையும் சுந்தர பெருமான் சாப்பிட்டார்னு சொன்னா சாப்பிட்டு கொடுத்தவங்களுடைய கதி என்ன? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சார்? அவர்கள் கொடுத்த அந்த உணவை பெருமான் சுமந்து கொண்டு சுந்தர பெருமானுக்கு, சுந்தர சுவாமிகள் ஒரு முறை சொன்னாரா, ஒரு முறை பேசும்பொழுது சொன்னார் மயிலாப்பூர்ல ஒரு அன்பர் அவரிடத்துல கேட்டாரா, சுந்தர பெருமானால ஐந்தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அவர்கிட்ட கேட்ட பொழுது இப்படி ஒரு சந்தேகமாக கேட்டாராம் ஒரு அன்பர், சுந்தரரால ஐந்தொழில் செய்ய முடியுமா? இப்ப முதலை வாய்ப்பாளர்களை எல்லாம் அழைச்சாரு, சரி ஐந்தொழில் செய்வாரா சுந்தரன்னு கேட்டாரா. அதுக்கு சொன்னாரா, ஐந்தொழில்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தொழில்கள். அதுக்கு உடனே இவர் பதில் சொன்னாரா, கொஞ்சம் அந்த பதில் ஒரு ரொம்ப ஒரு மனதை தைக்கக்கூடிய பதில் தான், ஆனா ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். என்ன பண்றது, அவர் சொன்னாரா, சுந்தரர் சாப்பிட்டு போட்ட இலை இருக்கு இல்லையா, அந்த இலைய தீவிர போடுவீங்க, அந்த இலையில கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறத அந்த பக்கம் ரோட்ல போற ஒரு நாய் வந்து சாப்பிடும், அந்த நாய் அஞ்சு ஒழுங்கு செய்யும், அந்த நாய் ஐந்தொழில் செய்யும். அப்புறம் வருவார் அந்த பக்கம் சுந்தரர்னு சொன்னா அங்கேயே எந்த பக்கம் சுந்தரர் நாம கேட்டதோ அங்கேயே அப்படியே விழுந்து வணங்குகின்ற நிலையில அவரை கொண்டு போய் நிறுத்திடுவார். சுந்தர பெருமானுடைய அந்த நிலை, சுந்தரரிடத்திலே அந்த உணவு கொண்டு போய் சேர்ந்தது என்பதாக சொன்னால் கச்சூர் மனைதோறும் இறப்பார். அப்ப அந்த மனையிலே இறக்கின்ற அந்த நிலை, மனையிலே அவர்களிடத்திலே வாங்கிய அந்த உணவுன்னு சொன்னா அத்துணை அந்த ஆன்மாக்களுக்கும் அருள் புரிந்த தன்மை. ஆக அம்மையோடு வந்து அந்த அருளை அவர் பிச்சாடனராக இருந்து அந்த அருளை இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அவர் அந்த அருளை புரியக்கூடியவர் என்பதை நிலைநிறுத்திய திருப்பாடல் நாலும் ஐந்தும். ஆக ஐந்தாவது திருப்பாடலிலேயும் அதை அந்த பிச்சாடனுடைய கோலத்தை சிறப்பாக அங்கே எடுத்து வைக்கின்றார். இந்த ஐந்தாவது திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
Thank you.
திருப்பாடலிலே பெருமானுடைய அந்த திருக்கரம் அந்த போர்வையாக அந்த யானையை உருப்பி போர்த்து கொண்டாருன்னு சொன்னேன் இல்லையா, அது செய்தது எது அப்படின்னா அவருடைய திருக்கரம். அந்த யானை வந்த உடனே அந்த யானையை அப்படி பிரிச்சார், உள்ள அப்படியே அந்த யானையினுடைய தோலை எடுத்து அப்படி போர்த்தி கொண்ட அந்த நிலை. இதை செய்தது எது அப்படின்னா உன்னுடைய அந்த திருக்கரம் தானே அதை செய்தது என்பதாக சொல்லி, குறுகிய கவள மால் கறி எங்கனம் நீர் கையினில் காய்ந்தது என்பதாக சொல்லி, கையில் காய்ந்தது எவ்வாறு, அது உன்னுடைய அந்த திருக்கரத்தினுடைய அந்த சிறப்பும், அந்த யானை என்பதாக சொல்லக்கூடிய அந்த யானையினுடைய தன்மை, அது ஐம்புலன் என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்புலன் என்பதாக அமைத்துக் கொண்டு, ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலனும் சுற்றிவரன்னு சொல்லுவார். அப்படி நம்முடைய மனம் என்று சொல்லக்கூடிய அந்த மனதை இறைவனிடத்திலே செலுத்தி அவர் அதை செலுத்துகின்ற பெருமானாக அவரை நிறுத்த வேண்டும் என்கின்ற குறிப்பை கொடுப்பதுதான் இந்த யானை தோலை உரித்து போர்த்தி கொண்ட அந்த ஒரு செய்தி. அதை ஆறாவது திருப்பாடலிலே சொல்லுகின்றார். அது திருக்கரத்தினுடைய சிறப்பாக நாம் எடுத்துக்கொள்ள திருப்பாடலிலே திருமுடியினுடைய சிறப்பு. அந்த திருமுடி என்று சொல்லக்கூடிய அந்த திருமுடியிலே அவர் சூடியிருக்கின்ற கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த அம்மை அவளுடைய சிறப்பை சொல்லி, கோடெடுத்த பொழிலின் மிசை குயில் கூவிடும் சேரெடுத்த தொழிலின் மிகு தெளிச்சேரியீர், மாடெடுத்த மலர்கண்ணினால் கங்கை டங்கையை தோடுடுத்த மலர்ச்சடை என்கொள் நீர் சூடிற்று என்பதாக சொல்லி கங்கையாளை தலையிலே சூடிய அந்த திருமுடியின் சிறப்பை எழுதியிருக்கிறார். பாடலிலே பெருமானுடைய அந்த திருவடியினுடைய சிறப்பும், குயில் கோலம் சேர் சித்திர கொடி என்பதாக சொல்லி அம்மை குயிலாக இருந்து திருத்தணிச்சேரியிலே அந்த பெருமானை வழிபட்ட அந்த செய்தியை இந்த இடத்துல குயில் சிறப்பாக அந்த எட்டாவது பாடல் சிறப்பு அம்மையினுடைய தன்மையை குறித்தும், ராவணன் கைலை பெயர்ந்தெடுக்க முயன்ற பொழுது அந்த திரு விரலால் அப்படி அழுத்திய பொழுது நசுங்கி அவன் பாடி உயிர்ந்த அந்த செய்தியை எட்டாவது திருப்பாடல்கள் தோறும் சொல்லுவது மரபாசுவுடைய அந்த நிலையிலே எட்டாவது திருப்பாடல் அந்த திருப்பாதத்தினுடைய சிறப்பாக இந்த எட்டாவது திருப்பாடலிலே சொல்லுகின்றார். குயில் என்கின்ற நிலையிலே அம்மையை அங்கே குறிப்பிடுகின்ற அந்த சிறப்பும் இந்த எட்டாவது திருப்பாடலும்.
குழலால் உயிர் போல
நிறைந்த
சிறப்பை ஒன்பதாவது பாடல்கள் தோறும் பெருமான் குறிப்பிடுவார். அப்படி இந்த இடத்திலே ஓர் உரு என்பதாக சொல்லி அந்த திரு உருவத்தை சிறப்பாக சொல்லி ஒன்பதாவது திருப்பாடலிலே அதை மாமலரான் முடி தேடியதும் அந்த அடி தேடிய குறிப்பினையும் குறிப்பிடுகிற ஒன்பதாவது திருப்பாடல். சாக்கியர் என்று சொல்லக்கூடிய பரசமய கோளரியாக அவதரித்ததனுடைய அந்த சிறப்பினை பத்தாவது திருப்பாடல்கள் தோறும் குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பினையுடையது பத்தாவது திருப்பாடல்.
மந்திரம்
செந்திலங்கு மொழியவர் சேர் தளிச்சேரியர் என்பதாக குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பு இந்த செந்து என்று சொல்லக்கூடிய அந்த பண்ணினுடைய குறிப்பினை இங்கே குறிப்பிடுவதாக சொல்றார். செந்திரொத்தி அந்த குறிப்பு போல இந்த இடத்துல அந்த பண்ணினுடைய பெயரையும் குறிப்பாக ஞானசம்பந்தர் சொல்லுவது சிறப்பு. பதினோராவது திருப்பாடலிலே இந்த பத்து திருப்பாடல்களை பாடுவதன் பயன், பத்து திருப்பாடல்களை பாடியவர் யார் என்கின்ற குறிப்பினை எல்லாம் கொடுத்து ஞானசம்பந்த பெருமான் அந்த பதினோராவது திருப்பாடலிலே அந்த கையெழுத்து சாத்தும் அதிகமாக திருக்கடை காப்பு என்று சொல்லுகின்ற அமைப்பிலே பதினோராவது பாடலை அமைப்பார். ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்கள் என்கின்ற அமைப்பிலே காணுகின்ற பொழுது ஒரு குறிப்பு நாம் ஞானசம்பந்தரனுடைய திருப்பதியங்களை பாடுகின்ற பொழுது அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, ஞானசம்பந்த பெருமானுடைய திருவுருவம் என்பதாக சொன்னால் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவுருவம் வேறு எங்கும் அல்ல. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம், ஒவ்வொரு பதிகமும் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவுருவமாக எண்ணி நாம் வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பும், திரு உருவம் என்பதாக சொல்லுகின்ற போது அந்த திரு உருவத்தினுடைய திருவடி மிகுந்த சிறப்புடையது.
ஆக எதை விட்டாலும் விடலாமே தவிர ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை கட்டியமா பிடிச்சு. அப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் அத்துணையும் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவுருவங்கள் என்பதாக சொன்னால், ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கடை காப்பு ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி. ஆகவே எதை விட்டாலும் விடலாமே தவிர திருக்கடை காப்பு என்பதாக சொல்லக்கூடிய இந்த திருக்கடை காப்பு ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை போன்றும். ஏன் என்பதாக சொன்னால், ஞானசம்பந்த பெருமான் அங்குதான் அத்துணை அத்துணை பதிகங்களுக்குரிய அந்த பதிகத்தினுடைய சிறப்பு, அந்த பதிகம் எதை சொல்ல வருகின்றது என்பதனுடைய சிறப்பு, பதிகத்தினுடைய பயன் அத்துணையும் எங்க வைப்பார்னு சொன்னா திருக்கடை காப்புலதான் வைப்பார். ஆக திருக்கடை காப்பு என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடை காப்பு மிக மிக முக்கியம், ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருக்கடை காப்பு. ஆகவே அந்த திருக்கடை காப்பை நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியாக எண்ணி அதை தொழுது நாம் அந்த திருக்கடை காப்பை அணுக வேண்டும் என்பதாக சொல்லி 11வது திருப்பாடல் திருக்கடை காப்பு.
பொதுவாகவே ராமன் வந்து சிவனுடைய பக்தர், சிவன் கிட்ட வரலாம் வாங்கியிருக்காரு. அவர் மலையை தூக்கும் போது சிவனே அவர் வந்து
அது மலையை தூக்குறது வந்துட்டு எப்படின்னா எல்லாம் வேண்டியவர் தான், நீங்க எனக்கு வேண்டியவர் தான், நீங்க எல்லாம் சரி ரைட்டு, நானும் உங்களுக்கு வேண்டியவர் தான் இருக்கிறேன். போற அந்த பக்கம் போகும்போது நீங்க போறப்ப நான் குறுக்க வந்துட்டேன் கல்லெடுத்து அடிச்சீங்கன்னு சொன்னா சார் ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இறைவன் அப்படிங்கிற போது இறைவனுடைய பக்தனாக இருந்தாலும் தானவங்கிறது அப்பப்ப தலை தூக்கி நிற்கும். நான் அப்படிங்கிறது இப்ப நான் போற இதுல வந்து நடுவுல நிக்கிறதா இந்த மலை சிவருமானா, சிவருமானுடைய மலைனா என்ன பண்ணிருக்கணும், பக்தன் தானே, பலமா வந்து வணங்கணும் இல்லையா. நீங்க பக்தன் சொல்லிட்டீங்க, பக்தன் சொன்னாலே அதற்குரிய இலக்கணம் இருக்கணும்ல. பக்தன் சொல்லிட்டு வீட்டையும் இடிப்பேன்னா ரெண்டும் மாறான கொள்கை இல்லையா. அப்ப அப்ப அதுல என்ன தெரியுது, அடிப்படையா அந்த பக்தி முழுமையான பக்தி இல்ல அப்படிங்க. ஆகவே ராவணனுடைய அந்த கொள்கை அந்த அதை சொல்லுவதற்காகவே 8வது பாடல்ல அது அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு போகும்போது சொல்லுவார், மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் பெருமானுடைய அருள் துணை நிற்கும். ஆக குற்றம் நீ செய்தால் அந்த குற்றத்தை பெருமான் அன்னை அந்த குற்றத்தை நீக்கி உனக்கு அருள் புரிகின்ற அந்த செய்தியை 8வது பாடல்கள் தோறும் ஞானசம்பந்தர் சொல்றாருன்னு சேர்க்கிறார் பெருமான். அதற்குரிய விளக்கத்தை முதல்லயே தோடுடைய செயலின் எடுக்கும் போதே அதற்குரிய விளக்கத்தை சொல்லிட்டு தான் போவார். ஆக 8வது பாடல்கள்தோறும் ராவணன் வந்துட்டா என்ன பண்ணா, பெருமானுடைய அந்த வணக்கம் என்பதாக சொல்லி பெருமானுடைய திருவடியை நம்ம வணங்கணும், அதுல இருந்து நாம விலகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்கணுங்கிறதுக்காகவே 10வது பாடல்கள் தோறும் திருநாவுக்கரசரும் 8வது பாடல்கள் தோறும் ஞானசம்பந்தரும் நமக்காக அருளி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதுல குறிப்பு. ஆக இந்த திருத்தணிச்சேரி பதிகத்துல இந்த 10வது பாடல்ல அந்த சதிரர் என்பதாக சொல்றதுதான் நம்ம அந்த சதுரர் என்பதாக சொல்லி பெருமானுடைய அந்த சதுரப்பாடு உடையவர் பெருமான், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்வலும் சதுரர் அப்படின்னு கேட்பறாரு. அந்த வகையில அந்த உன்னை போல ஒரு சதுரர் யார் என்பதாக கேட்கின்ற அந்த நிலையும்
சாக்கியரும் சமணர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய நிலையில இந்த திருத்தளிச்சேரியில சதுரராக நிற்க போவது ஞானசம்பந்தர். ஆகவே இவருக்கு பின்னே இருந்து யமதுரை தனதுரையாக அங்கே அருளி செய்ய போவது பெருமான் தான் என்பதாக அதை நிலைநிறுத்துவதற்காக இங்கேயே 10வது பாடலையே அந்த குறிப்பை சமன் சாக்கியருடைய குறிப்பை அங்கே சொல்றார். அப்படி திருத்தளிச்சேரியிலே அருளி செய்த இந்த திருப்பதிகம் பரசமய கோளறி வந்தான் என்பதாக ஊதி போகின்ற பொழுது இப்ப நம்ம ஆளுங்க உள்ள வராங்க.
யார் நம்ம ஆளுங்கன்னா
புல்லறிவு சாக்கியர்கள். இந்த புல்லறிவு சாக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இப்பொழுது உள்ளே குறுக்கீடு நிகழ்கின்றது. 905வது பாடல் சேக்கிழார் பெருமானுடைய அந்த வாக்குன்னு சொன்னா இங்க சாக்கியர்களுக்கு ஒரு வாக்கு ஒரு அடைமொழி கொடுப்பார். என்ன கொடுத்தாருன்னா புல்லறிவில் சாக்கியர்கள், புல்லறிவில் சாக்கியர்கள் அப்படின்னா. அப்ப இங்க ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் போது அங்கேயும் ஞானசம்பந்த பெருமான சொல்லும் பொழுது அவருக்கு என்ன சொல்றாரு அடைமொழி அப்படின்னு பாக்குற பொழுது அந்த 907வது பாட்டுல சொல்லுவாரு, புத்தரினம் புடைசூழ புத்த நந்தி பொருவில் ஞான புனிதர். புல்லறிவு சாக்கியருக்கும் பொருவில் ஞான புனிதருக்கும் நடக்கின்ற வாதம் எப்படி இவன் எப்படின்னு சொன்னா, புல்லறிவு அறிவுங்கிறது எல்லாருக்கும் பொதுதான், ஆனா அறிவு எவ்வளவு தூரம் விளக்கம் அடைஞ்சிருக்கிறதுல தான் டிஃபரன்ஸ் வருது. எல்லாருக்கும் அறிவு பெருமான் ஒன்னாதான் கொடுத்தது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிருக்கும் அறிவுங்கிறது அது இயற்கையாகவே இருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் விளக்கம் அடைஞ்சிருக்கும், சில பேருக்கு விளக்கம் அடைஞ்சிருக்காது. ஆகவே இவனுக்கு எப்படி இருக்கு இந்த சாக்கியர்களுக்கு அப்படின்னா, இந்த அறிவு அது அது இருள் அந்த ஆணவம் உள்ள போட்டு அப்படியே பிழிஞ்சு எடுத்துட்டு இருக்கு இல்லையா, அதனால இது அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா இது புல்லறிவு. இப்பதான் கொஞ்சம் அப்படி இருக்குது அப்படிங்கறது துளிர் விடுகின்ற நிலை. முழுமையாக இந்த அறிவு மறைக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது செயல் இழந்து இருந்த நிலைதான் இந்த ஆன்மா. இதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இதை கொஞ்சம் தேறி மாயாமலமும் கண்ம மலத்தையும் கொடுத்து இதுக்கு கொஞ்சம் ஒரு இருட்டுல போறவங்களுக்கு, தட்டு தடுமாறி போறவனுக்கு ஒரு சின்ன கையில ஒரு அகல் விளக்கு, அகல் விளக்கு கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை வச்சுட்டு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் பார்த்து வழி போற மாதிரி ஆணவ இருள்ல இருக்கிறவனுக்கு மாயாமலம் கண்மமலம்ங்கிற அந்த அகல் விளக்கு கையில கொடுத்துருக்கிறார். இந்த அகல் விளக்கு கையில கொடுத்தவரையே நீ யாரியா, நீ யாரு கொடுத்தது எனக்கு, நானா தான் இந்த விளக்கு வச்சுட்டு போயிட்டு இருக்கேன், நீ யாரு அப்படின்னு பெருமானே இல்ல இறைவனே கிடையாதுன்னு அவர் கொடுத்த உடம்ப வச்சுக்கிட்டு அவரை இல்லைன்றோம். எல்லாம் அவர் கொடுத்தது, பெருமானுடைய பெருமானால் அருளி செய்யப்பட்டது அத்தனையும் அவர் கொடுத்த உலகத்துல இருக்கிறோம், அவர் கொடுத்த உடல் இது அத்தனையும் நம்ம வச்சுக்கிட்டு அவனே இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அறிவீனமாக விளங்குகின்றது. அதுதான் புல்லறிவு என்று சொல்லக்கூடிய நிலை, அறியாமை என்கின்ற நிலையிலே இருப்பவர்கள். இந்த புல்லறிவு என்கின்ற நிலையிலே இந்த சாத்தியர்கள் நிற்க ஞானசம்பந்த பெருமான சொல்றார், இது எப்படிப்பட்ட ஞானம், பொருவில் ஞான புனிதர்னா. இதை போல ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த மாதிரியான அடைமொழியை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, சாக்கியர்களை சொல்லுகின்ற போது புல்லறிவுன்னாரு. இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏறப்போறது இல்ல, இவன் எவ்வளவு சொன்னாலும் ஏறப்போறது இல்ல. ஆனா இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம், ஞானசம்பந்த பெருமானுடைய ஞானம் அப்படின்னா, ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதிக்குழுந்தாக விளங்குகின்ற அந்த ஞானம் பொருவில் ஞானம் என்பதாக சொல்லி அது புனிதர். பொருவில் ஞான புனிதர், இந்த பொருவில் ஞானம் என்பது மூன்று ஞானங்கள் உண்டு. ஒன்று பாசஞானம், இன்னொன்று பசுஞானம், மூன்றாவது பதிஞானம். இந்த பாசஞானம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களினாலே வச்சு அதை அதற்கொண்டு நம்ம வளர்த்து கொண்ட ஞானம். பசு ஞானம் என்பது இந்த ஆன்மாவிற்கே உரிய ஞானம். இந்த ஆன்மா வந்துட்டு எப்பவுமே அது அறிவு உடைய பொருள் தான், அறிவு உடைய பொருள் தான். ஆனா இந்த அறிவு வந்து குறைவுடைய அறிவா இருக்கு. இந்த அறிவை வைத்துக் கொண்டு பெருமான வந்து அது பார்க்க முடியவில்லை, தடையா இருக்கு ஏதோ. அது எதுன்னு சொன்னா ஆணவம் தடையா இருக்கு. அப்போ ஆன்மாவிற்கே ஒரு அறிவு இருக்கு, அது பசு ஞானம். உலகத்து பொருள்களின் மூலமாக வருகின்ற ஞானம், நீங்க எதை வேணா எடுத்துக்கங்க, உலகத்து பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அது எந்த வகையிலே கலைகள் வந்தாலும் எந்த விதத்திலே அது வந்தாலும் உலகத்திலே இருந்து அவை அத்தனையும் என்ன சோ இறைவனை நாம் காண வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு சாதனம் வேண்டும். இறைவனை பார்க்கணும்னு சொன்னா ஒரு சாதனம் வேண்டும். எந்த சாதனத்தை வைத்துக் கொண்டு இறைவனை காணுவது, இறைவனை பார்ப்பது இல்ல இறைவனை அனுபவிக்கிறது என்பதாக சொல்லிய நிலைதான் கடைசி நிலை. இப்ப இறைவனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன சாதனம்?
பக்தி.
பக்தி, ரைட். பக்திங்கிறது இந்த இடத்துல சாதனம் அப்படிங்கிற பொழுது இது கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது. இப்ப நான் வீட்டுல இருந்து இங்க வரேன் அப்படின்னா எனக்கு எது சாதனம்? பைக்ல வரேன். சரி, அது சாதனம். சார் ஒருத்தர் நடந்து வராரு, அவருக்கு எது சாதனம்?
கால்.
உடம்பு. கால் மட்டும் தான் சாதனம் இல்ல, உடம்பு.
நீங்க
என்ன சொன்னீங்க?
கால் சொன்ன.
கால் சொன்னீங்களா? நடராஜா பாதம் அப்படின்னு, அப்புறம் விரல் நீங்க முழுமையா உடல். உடல் இருந்தாதானே சாதனம், உடலை சாதனமாக கொண்டு வர. இப்படி சாதனம் என்பது ஒன்று அடைவதற்கு, ஒன்றை அனுபவிப்பதற்கு, ஒன்றை சென்று சேருவதற்கு சாதனம் தேவை. அப்ப இறைவனை அனுபவிப்பதற்கு எது சாதனம்? சாதனை இல்லாம எதையும் அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த உடலை கொண்டு நான் அனுபவிக்கின்ற நிலையிலே எதை சாதனமாக கொண்டு அனுபவிப்பது என்பதுதான் சைவசித்தாந்தத்தினுடைய முடிவான நிலை. இந்த முடிவான நிலையில எல்லாம் இப்ப பிரிகின்ற பொழுது அப்ப பாசஞானத்தை நான் சாதனமாக கொண்டு பார்க்கலாமா, பாசஞானத்தை கொண்டு அறிய முடியுமா இறைவனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ஏகண்டார் சொல்றாரு, பாசஞானம் எல்லாம் ஒண்ணும் வேலைக்கு வராதுப்பா, வச்சுக்கோ. பாசஞானம்னு உனக்கு வந்து அந்த ஞானம் வருது, ரைட்டு, அது இட் இஸ் அது நல்லதுதான். ஆனா பாசஞானத்தை வச்சுக்கிட்டு நீ இறைவனை பாக்குறேன்றிய நாட் பாசிபிள். சரி, மேகண்டார் இடத்துல இன்னொரு கேள்வி. பசுஞானம் எனக்கே அறிவு இருக்கு இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? ஆன்மா அறிவுடைய பொருள் தானே சொல்லிருக்கீங்க. அப்ப எனக்கு அறிவு இருக்கு இல்லையா? இருக்கு இல்ல? ஏன் அது ரொம்ப லேட்டா தலையாட்டுறீங்க? அப்ப எனக்கு அறிவு உண்டு அப்படிங்கறது அவர் சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கு என்பதாக சொல்லிட்டதுக்கு பிறகு ஆன்மாவிற்கு அறிவு இருக்கு. அப்ப என்னுடைய அறிவை கொண்டு நான் அறிய முடியுமா இறைவனை? எனக்கு இருக்கு இல்லையா அறிவு? அறிவு அறிவை அறிவது தானே. ஏன் இந்த அறிவை வச்சுக்கிட்டு ஏன் அறிய முடியல அப்படின்னா பசுஞானமும் உதவாது. இப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டாரு. பாசஞானமும் இறைவனை காணுவதற்கு உதவாது, பசுஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவிற்கே உரிய ஞானமும் அப்ப எதுக்கு சார் தேவையில்லாம எனக்கு கொடுத்தீங்க? இறைவனையே திருப்பி கேட்கும். அப்ப எதுக்கு எனக்கு பாசஞானம், எதுக்கு எனக்கு பசுஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானம் எல்லாம் பின்ன எதுக்கு எனக்கு? இந்த அறிவை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணேன்? அப்ப தேவையில்லையா? சி, அன்வான்டட் திங்ஸ் தான் கொடுத்துட்டு இந்த வச்சுக்கோ வச்சுக்கோன்னு ஏதோ தேவையில்லாம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நீக்கிறது என்னது? இது தேவையில்லாத தொழிலாக இருக்கின்றதுன்னு கேப்பீங்கன்னு மேகண்டார் அதுக்கும் சொல்றாரு. எதுக்கே அப்ப பாசஞானம் கொடுத்த? பாசஞானம் கொடுத்தது எதற்குன்னு சொன்னா அந்த பாசஞானம் இருந்தாதான், அந்த பாசஞானம் இருந்தாதான் நமக்கு அந்த பக்கம் வரும். எதுவுமே பட்டாதான் தெரியும்னு சொல்லுவோம். இப்ப நெருப்பு சுடு சுடு சுடுன்னு சொல்லி பாருங்க குழந்தைகிட்ட, கேட்கவே கேட்காது. போய் அப்புறம் தொட்டு சுற்றுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பக்கம் போகுமா? போகாது. இதுதான் பாசஞானம். பாசஞானம்னு சொன்னா இந்த உலகத்துல இன்பங்கள் அத்தனை இன்பங்கள் இருக்கா ஜமாயின்னு கொடுத்துட்டாரு. என்ன என்ன இன்பங்கள், எத்தனை இன்பங்கள், அத்தனையும் எத்தனை பிறவி வேணா எடுத்துக்கப்பா அலோடு. நீ பிறவி எப்படி வருதுன்னா ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி, ஒரு ஆசை அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பிறவி. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆசைன்னு. இன்டூ அத்தனை பிறவி, அத்தனை பிறவியும் அத்தனை ஆசை ஆசை அத்தனையும் போனதுக்கு அப்புறம் தான் விருத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன் அந்த ஸ்டேஜ் வரும். அப்ப இந்த பிறவி அத்தனையும் எடுத்து 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 இந்த பாசஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசஞானத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அப்ப இந்த உலகத்தில வருகின்ற இந்த பொருள்களினால் வருகின்ற இன்பங்கள் அத்தனையும் நிலை இல்லை. ஆக இந்த இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இவற்றினாலே பெற்ற அந்த நிலைகள் எல்லாம் நிலை அல்ல. இவெல்லாம் வந்துச்சுன்னா போகக்கூடியது, ஆக நிலை இல்லாதது என்கின்ற எண்ணம் வரும். அப்ப அந்த பாசஞானம் வேண்டும். பசுஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த பசுஞானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே என்னுடைய அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு எவ்வளவு தூரம் போகுதுன்னு சொன்னா குறைவுடைய அறிவு. பெருமானை இதை வச்சுக்கிட்டு பெருமானை பார்க்க முடியல, முடியாது.
அப்ப பாசஞானம் என்று சொல்லக்கூடியதும் பசுஞானம் என்று சொல்லக்கூடிய தனக்குரிய அந்த அறிவை கொண்டு பெருமானை காண முடியாது. அதுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு செய்தியை மெய்கண்டார் அங்கே அற்புதமாக காட்டுகின்றார். இதற்கு இந்த மாதிரியான செய்தியை மெய்கண்டாரை தவிர வேறு எந்த ஒரு அருளாளராலும் சொல்ல முடியாத அளவிற்கு சைவ சித்தாந்தத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு இடம் இந்த இடம். அதுல சொல்வார், இப்ப பாசஞானமும் பசுஞானம் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே கொண்டு பெருமானை ஏன் அறிய முடியாது? இத பதி இலக்கணத்துல சொல்லுவார். பதிக்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னு போய் மெய்கண்டார கேட்டார். பதிக்கு என்னப்பா இலக்கணம் அப்படின்னு, பதி இலக்கணம் தானே சொல்றேன் அப்படின்னா, உடனே மெய்கண்டார கேட்டாங்க, பதி இலக்கணம்னு சொன்ன உடனே நீங்க பதி இலக்கணத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சிட்டீங்கள, உங்க பெருமான் என்ன அவ்வளவு ஈஸியானவரா? பதி இன்னும் சொன்ன உடனே அந்த இலக்கணத்தை அப்படி சொல்லிட முடியுமா? நீங்க பாட்டுக்கு பதி இலக்கணம் சொல்லுன உடனே இந்தாங்க பதி இலக்கணம் பிடிச்சிக்கோன்னு சொல்லி சூத்திரத்தை வாயை போடுறீங்களே அப்படின்னு சொன்னா, இருப்பா பதி இலக்கணம்னு நான் சொல்ல வந்தது ரைட்டு, நீ முழுசா கேட்காம நீ பாட்டுக்கு பதி இலக்கணம் சொல்லுன உடனே பெருமானுடைய இலக்கணம் இதான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. இல்ல, பதிக்கு இலக்கணம் சொல்லவே முடியாது, இதுதான் பதியினுடைய இலக்கணம். இப்படி எங்கேயாவது உண்டா? பதிக்கு இலக்கணம் நான் சொல்றதுக்கு நான் யாரு? ஏதாவது ஒரு பொருளுக்கு இதுதான் இலக்கணம் சொல்லிட்டா அந்த பொருள் நிலையில்லாத பொருள். மெய்கண்டாருடைய வாதம் தான், எந்த பொருளுக்கு இலக்கணம் சொல்லுகின்றாயோ அந்த பொருள் அழியும், மாற்றம் பெறும். எந்த பொருளுக்கு இலக்கணம் சொல்ல முடியாதோ அதுதான் பதி, அதுதான் பதி இலக்கணம். இப்படிப்பட்ட இலக்கணம், இப்படிப்பட்ட அந்த செய்தியை மெய்கண்டாரை தவிர வேற யாராலும் நிலைநிறுத்துறார். அப்படி சொல்லுகின்ற போது சொல்றார், இந்த பாச அறிவு பசு அறிவு எல்லாம் கொண்டு உன்னில் வேறான பொருளை நீ அறிந்து கொள்ள முடியும், உன்னில் வேறான பொருளை அறிந்து கொள்ள முடியுமே தவிர, எனக்கு நான் இப்பொழுது சிவத்தை ரெண்டு விதமான நிலையிலே பார்க்கலாம். ஒருத்தன் சொல்றான் சிவருமான பார்க்க முடியாது, இறைவனை காண முடியாது அப்படின்றவனுக்கும் இறைவன் தெரிய மாட்டேன். இறைவனை நான் பார்த்தேன் எவனா சொன்னான்னு வச்சுங்க, இறைவனை பார்த்தேன் அதுவும் பொய். இறைவனை பார்த்தேன்னு சொன்ன உண்டு அப்படின்னு எவனாவது யாராவது சொன்னா நிரூபிக்கிறேன்னு சொன்னா அதுவும் பொய். இறைவன் இல்லைன்னு சொல்றோம், ரெண்டு பேரும் ஒரே ரகம் தான எப்படின்றீங்களா? இறைவனை கண்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, எனக்கு வேறான ஒரு பொருளைத்தான் நான் பார்க்க முடியுமே தவிர, நான் அவனாக இருக்கின்ற போது எப்படி அதை பார்க்கறது? இதுதான் மெய்கண்டார் சொல்றார். என்னில் வேறான பொருளை மட்டும்தான் நான் காண முடியுமே தவிர, ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்து விதமாக கலந்திருக்கக்கூடிய சிவத்தை எங்கனம் காணுவது? மிக அற்புதமாக காட்டுவார். இது ஆறாவது சூத்திரம், அதனால நடுவுல போனது எதற்கு அப்படின்னு சொன்னா, பொருளில் ஞானம் என்பதற்கு இத்தனை பொருளையும் நம்முடைய சேக்கிழார் பெருமான் பொதித்து வைத்திருக்கின்றார். ஆக பதி அந்த பாச ஞானமும் இல்லை, பசு ஞானமும் இல்லை. ஞான சம்பந்த பெருமான் இறைவனை காட்டினார், இறைவனை கண்டார்னு சொன்னா அது அத்தனையும் பதிஞானத்திலே இருந்து அருளி செய்தது. ஆக அவருடைய கரணங்கள் அத்தனையும் வெளியில இருந்து பார்த்தா நம்முடைய கரணங்கள் மாதிரி இருக்கும், நம்முடைய கண்ணு மாதிரி இருக்கும், நம்முடைய மூக்கு மாதிரி இருக்கும். சோ நம்மாலே அவரு திருஞான சம்பந்தர்னு நினைச்சா மெய்கண்டார் பட்டாரும் தலையில அடிப்பார், ஐயோ இவர் நம்ம ஆள் இல்ல, இவர் நம்ம போல இருக்கிறவரு, இவருக்கு கரணங்கள் எல்லாம் நம்மை போல இருக்கின்றது, ஆனால் இவர் இந்த கரணங்கள் அத்தனையும் என்ன கரணங்கள்? திருவருளே ஆகிய கரணங்கள், பதியாகிய கரணம். ஆக பதியாகிய கரணமும் பதியான நிலையும் பதியாகிய ஞானத்தையும் உடையவர் ஞான சம்பந்த பெருமான். ஆகவே அந்த ஞானத்தை பொருவில் ஞானம்னு சொல்றார். ரொம்ப அற்புதமா இன்னொரு சின்ன ஒரு வேறுபாடு புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஒரு வீட்டுக்கு போகின்ற பொழுது வீட்டுல போன உடனே ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க, அப்படி வைக்கின்ற பொழுது ஒரு வீட்டுல என்ன பண்ணாங்க, பாவக்காய் கொண்டு வந்து வச்சாங்க. நல்லா இவ்வளவு மொத்தத்துக்கு இவ்வளவு ஒரு பவுல்ல பாவக்காய் சாப்பிட்டு, யாராவது பாவக்காய் கொண்டு வந்து வைப்பாங்களே சாப்பிடறதுக்கு ஏதாவது இனிப்பு வச்சாலும் போறாங்க, என்னங்க நீங்க பாவக்காயை வைக்கிறீங்களே சார், சாப்பிட்டு பாருங்க அப்புறம். இல்ல நான் பாவக்காய் சாப்பிடறது இல்ல. இல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்புறம். எடுத்து பாவக்காய சாப்பிட்டா தித்திக்குது, பாவக்காய் மாதிரி செஞ்ச பால்கோவா பாத்தீங்கன்னு சொன்னா டிசைன் டிசைனா செய்வான், பால்கோவா தான் பார்த்தா ஆரஞ்சு பழம் மாதிரி செஞ்சிருப்பா, அல்வா மாதிரி ஆப்பிள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரகத்துல வந்துட்டு பாவக்கா, பாவக்காய் சாப்பிட்டு பார்த்தா என்ன தெரியுது? பால்கோவா. பாவக்கா மாதிரி இருக்கிறது திருஞான சம்பந்த பெருமாளுடைய திருக்கரங்கள் எல்லாம் நம்ம மாதிரி இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் உண்மையிலேயே பார்த்தால் அது அத்தனையும் பதிகரணங்கள். ஆகவே இதுதான் வேறுபாடு ஞான சம்பந்த பெருமாளுக்கும் புல்லறிவு சாக்கியருக்கும். அவர் புல்லறிவு சாக்கியர், இவர் பொருளில் ஞான புனிதர் என்பதாக நிறுத்துகின்றார் சேக்கிரார்னு சொன்னா எத்தனை முறை சேக்கிரார் பெருமாளுடைய திருவடியில விழுந்து வணங்கினாலும் தகும் என்பதாக நிறுத்தி நாம் இந்த வாக்குவாதம் நம்ம சாக்கியருக்கும் புள்ளறிவு சாக்கியருக்கும் இங்கே சம்பந்த சரணாலயர் என்று சொல்லக்கூடிய ஏடு எழுது பெருமானுக்கும் இருவருக்கும் கடவுள் யார், உங்களுடைய கடவுள் என்ன, அவருடைய முக்தி என்று சொல்லக்கூடியது என்ன, அப்படி கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் அங்கே பதில் கொடுத்து அங்கே சம்பந்த சரணாலயர் சைவத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு இடமாக விளங்குவது இந்த இடம். இந்த பகுதி மிக கொஞ்சம் கடினமான பகுதி, ஏன்னா புத்தர்கள் சமணர்கள் கொஞ்சம் பழகினவங்க அப்பப்ப வந்துட்டு போறவங்க ரைட்டு. ஆனா இங்க புத்தர்கள் ஒரே ஒரு இடம் போதிமங்கையில வந்துட்டு போகின்ற பொழுது இந்த இவர்களுடைய வாதமும் அவர்களுடைய அந்த திரிபிடகம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய தன்மையும் மிக ஆழமாக சேக்கிழார் பெருமான் உணர்ந்து அருள் செய்த ஒரு இடம். ஆகவே இந்த பகுதியானது கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும், இருந்தாலும் அதை நம்ம தாண்டி போக வேண்டியது நம்முடைய கடமை என்பதாக எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து இந்த வரலாற்றினை சிந்திக்க இருக்கிறோம்.